ஒரே ஒரு வசனம். ரோமர் 3வது அதிகாரத்துல நம்ம கடைசியா பார்த்தது 26 வரைக்கும் பார்த்தோம். 23, 24, 25, 26 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 27. இந்த ஒரு வசனத்தை பார்ப்போம். 28, 29, 30, 31 அடுத்த லெசன்ல அதை முடிச்சிருவோம். இன்னைக்கு முடிக்கலாம்னு பார்த்தேன், ஆனா 27வது வசனத்துல ரொம்ப அதிகமான காரியங்களை பவுல் பல இடங்கள்ல விளக்கி இருக்காரு. அதனால அதை குறித்து இன்னைக்கு பார்ப்போம். இந்த 27வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆனந்த் பிரதர், சரா சிஸ்டர், சதீஷ் பிரதர், சிவகுமார் பிரதர், 27 ரோமர் 3:27
எங்கட நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு மேன்மை பாராட்டுகிறோம். இன்னைக்கு எங்கட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை விட அதிகமாக நல்ல புண்ணிய காரியங்கள் செய்கிறவங்க வந்து உலகத்துல எட்ட முடியாத உயரத்துல இருக்கிறாங்க, நல்ல செயல்கள் செய்யறவங்க. அப்ப இந்த மேன்மை பாராட்டல் இன்றைக்கு வந்து அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அந்த நாட்களில அவங்க அந்த நீ பிரமாணத்தை சரியாக கடைபிடிச்சு அதுல மேன்மை பாராட்டினாங்க. அந்த ஆயக்கம் பரிசேயனுடைய அந்த ஜபத்திலே கூட விபச்சாரக்காரனாக என்னை படைக்காவிட்டதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆயக்காரனை போல என்னை உருவாக்காவிட்டதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் என்றெல்லாம் அவர் சொன்னது அப்படி சொல்லி மேன்மை பாராட்டினாங்க. அதே போல இந்த இடத்துல வந்து என்னென்ன நன்மைகள் நாங்க செய்யற நன்மைகள் புண்ணியங்கள் தான தர்மங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அந்த கிரியைகளினாலே நீங்க வந்து மேன்மை பாராட்டு சொல்லிதான் இந்த இடத்துல அவர் சொல்ல வராரு. கிரியா பிரமாணத்தினாலயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலயே. அப்ப நாங்கள் வந்து ஒன்றுமே செய்யல, நாங்க எதுக்கும் தகுதி இல்லாதவர்கள், அவருக்கு சத்துருக்களாகவும் பாவிகளாகவும் ஒரு சாக்கடையில கிடந்த பன்றிகளாகவும் இருந்த எங்களை வந்து தேவன் தெரிந்து கொண்டார். அது எதனால என்றா நாங்க இயேசுவோட வாழ்ந்தது இல்ல, இயேசு வந்தார், இயேசு எங்க இருந்தாரு அப்படின்னு நாங்க அறியல. ஆனா வந்து இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக இரத்த சிந்தி அப்பா பிதாவின்னு கூப்பிடத்தக்கதான பிள்ளைங்கிற சுத்திர சுவியார்த்தை எனக்கு கொடுத்தாருங்கிற நாங்க விசுவாசித்தனாலேதான் அந்த மேன்மை பாராட்டும் அதுல இருக்கு. அந்த அதான் இந்த வசனம் சொல்லுகிறது.
அப்போ அது நீக்கப்பட்டதே அப்படின்னும் போது
நீக்கப்பட்டதேன்னு சொன்னா அந்த அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இருக்குதானே, துக்கிரியைகள், அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் தான் நீக்கப்பட்டதே அப்படின்னு சொல்றாரு. அந்த மேன்மை பாராட்டல் எங்கேன்னு சொன்னா நம்ம வந்து மேன்மை பாராட்டல் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிரியா பிரமாணத்தின் மேன்மை பாராட்டல் தான் நீக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லவர்.
சூப்பர். ஓகே, நீங்க சொன்னது சதீஷ் பிரதர் சொன்னது ஓகே நல்லதுதான், ஆனா ரொம்ப ஒரு பெரிய ஒரு விளக்கம் அது. பவுலும் அதை குறித்து தான் இங்க சொல்றாரு. எல்லாரும் கவனிப்போம், லெசனுக்குள்ள போலாம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லும் போது அப்ப மேன்மை பாராட்ட கூடாது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இந்த வசனத்தை படிச்ச உடனே மேன்மை பாராட்டுல எங்கே அது நீக்கப்பட்டது அப்படின்னா, ஓஹோ அப்ப மேன்மை பாராட்ட கூடாதா, மேன்மை பாட்டுனா பாராட்டுனா பெருமை வந்துருமா, மேனா மேன்மையின் நம்ம தன்னைத்தானே மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சா பெருமைக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோணத்துல நம்ம தியானிக்க கூடாது இந்த வசனத்தை. ஏன்னா மாம்சத்துக்குன்ற பெருமை பாராட்டுறது வந்து தப்புதான். அதை வந்து பவுல் இந்த இடத்துல வந்து சொன்னது வந்து மாம்சத்துலன்னு சொன்னா சதீஷ் பிரதர் சொல்லும்போது ஒரு வரி எடுத்து விட்டாரு, நம்ம வந்து இதை செஞ்சேன் நான் அதை செஞ்சேன் அவங்களுக்கு இதை பண்ணேன் அதை பண்ணேன்றது வந்து மாம்ச சிந்த. ஆனா நியாயப்பிரமாணத்தினுடைய துர்க்கிரியையில இருந்துகிட்டு நியாயப்பிரமாணத்தை வந்து மேன்மை பாராட்டுவாங்க. பரிசேயனுடைய காலங்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கும் போது நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதி ஒன்று இருக்கும், ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க எழுத்தின்படி எடுத்துக்கிட்டு தங்கள் சுயநீதியை வெளிப்படுத்தி அந்த சுயநீதியை மேன்மை பாராட்டுவாங்க. அந்த சுயநீதி, துர்க்கிரிய, மாம்ச சிந்தா, இது எல்லாமே சிலுவைக்கு போய் சேர்ந்துருச்சு. கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்பட்ட ஆவிக்குரிய எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அந்த சிந்தை, அந்த மாம்சத்துக்குரியது வந்து நீக்கப்பட்டுருச்சுன்றதை இந்த இடத்துல அடையாளப்படுத்துறாரு. ஆனா நம்ம மேன்மை பாராட்டியே ஆகணும், அது நம்ம மேல விழுந்த கடமை. அது என்னது, எப்படி மேன்மை பாராட்டணும் அப்படின்றத பவுல் பல இடங்கள்ல நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். எப்பவுமே அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது சீஷர்கள் மற்ற எல்லாருமே சுவிசேஷங்கள் எழுதினாலும் சரி, நிருபங்கள் எழுதினாலும் சரி, ஒவ்வொரு கடிதத்திலையும் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு வசனங்களை ஒரு தடவை எழுதியிருக்கும் போது மறுபக்கம் இன்னொருத்த கடிதத்துக்கு, இப்ப குறிந்தப்பட்டனத்துக்கு எழுதும் போது எழுதுனது, ரோமாபுரிக்கு எழுதும் போதும் அந்த அந்த சப்ஜெக்ட் உள்ள வரும், அல்லது கலாத்தியருக்கு எழுதும் போது அங்க வரும், எபேசு பட்டனத்துக்கும் எங்கேயாச்சும் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஒவ்வொரு சம்பவமும் எழுதப்பட்டிருக்கும். சிறு சிறு அர்த்தங்கள்ல மாற்றங்களோடு கூட அதை எழுதியிருப்பாங்க, நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அது தெரிய வரும். அப்ப நம்ம வந்து மேன்மை பாராட்டியே ஆகணும், இது நம்ம மேல விழுந்த கடமை. ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தேவன் தந்திருக்கிறார். அதை அறிஞ்சு, அதை உணர்ந்து, அதை முழுமையா அந்த காரியத்தை புரிந்து, அந்த உணர்வுகளுக்குள்ள இருந்து நம்ம கிறிஸ்துவ மேன்மை பாராட்டி ஆகணும். நம்ம கிறிஸ்துவ மேன்மை பாராட்டல, அந்த மேன்மை பாராட்டுதுன்ற வார்த்தை வந்து நமக்கு வந்து பெருமைக்குள்ள கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மாம்ச சிந்தையினுடைய அது அடையாளம், அது மாம்ச சிந்தையினுடைய அடையாளம். ரோமர்ல எழுதுறாரு, இந்த வசனத்தை வாசிக்கலாம், இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்கப்பட்டதே. ரோமர் 3:27 வாசிக்கிறேன், எந்த பிரமாணத்தினாலே, கேள்விக்குறி, எந்த பிரமாணத்தினாலே அப்படின்னு ஒரு கேள்விக்குறிய இருக்கிறது. அப்போ அந்த கேள்விக்குறியும் போது அதை நம்ம தியானத்துக்கு கொண்டு வரணும், கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்க, அது மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்கப்பட்டதே, எந்த பிரமாணத்தினால அது வந்து நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லும்போது விசுவாச பிரமாணத்தினாலதான் அந்த மாம்சத்துக்குரிய அந்த நியாய பிரமாணம், அதாவது கிரியா பிரமாணம் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா நீக்கப்பட்டு போச்சு அப்படின்றத எழுதுறாரு. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, நியாய பிரமாணத்தை குறித்துதான் மேன்மை பாராட்டுறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது அந்த நாட்கள்ல. இன்றைக்கும் பாருங்களேன், உபவாசம் தேவலடா அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க, இயேசு இருந்தாரு, உடனே அடுத்த வர்ற பதில் அதுதான், இயேசு இருந்தாரு. அப்ப இயேசு வந்து அவரு அந்த நியாயப்பிரமாணத்து முடிவுக்கு அவர் வந்து தனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல ஓபன் பண்ணிட்டு அவர் வராரு. அவர் ப்ரொஃபைல டச் பண்றதுக்கு கூட நமக்கு வந்து அதிகாரம் கிடையாது, அதை யோவான் ஸ்நானகன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்துறேன் நல்லன்ற, அவருடைய பாதரட்சையின் வாரம் என்னும் போது, பாதரட்சை என்னும் போது அது கிரியைகள் தான் அடையாளப்படுத்துறார். பழசுல இருந்து எப்பவுமே வந்து பாதரட்சை என்னும் போது அது கிரியைகள், வஸ்திரம் சொல்லும் போது அது கிரியைகளை கொண்டு வர்றார். ஏன்னா 40 வருஷம் வனாந்திரத்துல சுத்தின இஸ்ரவேலுடைய வஸ்திரங்கள் வந்து பழையதாய் போகவில்லை அப்படின்றார், அப்படியே புதுசாகவே இருந்தது அப்படின்றார். நம்ம அதை வந்து ரொம்ப பெருமையா உலகத்துக்குள்ள பேசிப்பாங்க, 40 வருஷம் கர்த்தர் சுத்த வச்சு அவங்களுடைய வஸ்திரம் வந்து புதுசாவே இருந்தது, அலையிலேயே சொல்லுவோமா, அலையிலேயாவாங்க எல்லாரும். ஆனா கொஞ்சம் கூட நிதானிக்கிறது கிடையாது, 40 வருஷத்துல எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் பெரிய வேணும், 40 வயசு கூட மாறி போனேன், வஸ்திரம் எப்படி அதே வஸ்திரமா இருந்திருந்தா எப்படி சைஸ் எப்படி மாறி இருக்கும், ட்ரெஸ் தன்னால வளர்ந்துருந்துன்னு சொன்னா ஒரு மாயவித்தக்காரன் மாதிரி ஆயிருப்பார் நம்முடைய தேவன். அப்படி கிடையாது, வஸ்திரம் என்பது கிரியைகளை தான் சொல்றாரு. 40 வருடம் சந்தர்ப்பம் கொடுத்தோம், தங்கள் வஸ்திரத்தை வந்து புதுசாகவே வச்சுக்கிட்டாங்க, அது பழசா போல, அதாவது என்னன்னா அது வந்து உருவழிந்து போற அளவுக்கு அவங்க அது வந்து அந்த கிரியைகளை மாத்திக்கல, அது புதுசாகவே வச்சுக்கிட்டாங்கன்றதான் அங்க சொல்றாரு. ஆனா என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தை மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, ஆவிக்குரியதை சொல்லுது, எதிர்காலங்களை குறித்து சொல்லிக்கிட்டு வருது நமக்காக. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டை நம்ம மேன்மை பாராட்டல அப்படின்னு சொன்னோம்னா பெரிய விஷயமாயி போயிடும், பெரிய கணக்கே உபயோகிக்க வேண்டியதாகி போயிடும். நம்ம எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறது, கிறிஸ்து நமக்காக செஞ்ச காரியத்தை மேன்மை பாராட்டுறது, எனக்காக அவர் மரித்ததை மேன்மை பாராட்டுறது, நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு அதை மேன்மை பாராட்டுறது, நான் தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமாக நான் மாற்றப்பட்டிருக்கேன்றதை மேன்மை பாராட்டுறது, என்னை தேவன் பரிபூரணப்படுத்தி இருக்கிறாருன்றதை மேன்மை பாராட்டுறது, என் கூடவே அவர் இருந்து என்னை முடிவு இந்த வரைக்கும் என்னை வழி நடத்துறாருன்னு சொல்ற அதை மேன்மை பாராட்டுறது, இதெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டியே ஆகணும் மற்றவங்க கிட்ட. ரோமர்ல 2வது அதிகாரத்துல 23-24 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 2:23-24 வாசிங்க.
நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது.
இந்த வசனங்களை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வரும். அப்ப நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமான்ற. இப்ப நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அதை எதிர்காலங்களை சொல்லிட்டு வருது, நீதியின் பாதைக்குள்ள நம்மளை திருப்புது. கிறிஸ்து குறித்து நியாயப்பிரமாணம் பிரசங்கிக்குது. அந்த கிறிஸ்து வந்து இப்ப எனக்குள்ள வந்துட்டனால நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டம் சொல்லுது. அப்ப நியாயப்பிரமாணம் வந்து எனக்கு சொல்லுது, கிறிஸ்துவ மேன்மை பாராட்டம் சொல்லி எனக்கு போதிக்குது. நான் கிறிஸ்துவ மேன்மை பாராட்டலன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை நான் மீறேன், மீறி என்ன பண்றேன், கிறிஸ்துவ கனவீனம் பண்றேன். ஆனா அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க, இது அறியாம அந்த கிறிஸ்துவையே மரணத்துக்குள்ள கொண்டு போனாங்க. ஆனா நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன பண்றாங்க, மேன்மை பாராட்டுறாங்க. நியாயப்பிரமாண ஆலயங்களை பிரசங்கிக்கப்படுது, நியாயப்பிரமாணத்தினுடைய துர்க்கிரியைகளை அவங்க கை கொண்டு வராங்க. மோசே எங்களுக்கு இருக்கிறாரு, அப்ரஹாம் எங்களுக்கு இருக்கிறாரு, நீ ஒன்னு எங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ யாரு எப்படி வந்தன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அந்த கிறிஸ்துவையே நியாயப்பிரமாணத்துக்கு சொந்தக்காரரே என்ன பண்றாங்க, அவமாக்குனாங்க. அதனாலதான் சொல்றாரு, அப்படிப்பட்ட அந்த துர்க்கிரியைகள், பெருமைகள், மாம்ச சிந்தைகள், நியாயப்பிரமாணத்தில் உண்டான எல்லா அநீதிகளும் சுயநீதிகளும் என்ன பண்றாங்க, நீக்கியாச்சு. நியாயப்பிரமாணத்தை அங்க எழுதுறாரு, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினால அது நீக்கப்பட்டதுன்னா விசுவாச பிரமாணத்தினாலதான் அது நீக்கப்பட்டதுன்ற. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், நீதியின் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்க நம்ம கிறிஸ்துவ மேன்மை பாராட்டணும். எப்படி? இப்ப நான் சொன்னது போல, நான் மகா பரிசுத்த ஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிற தேவன் என்ன, அவருடைய ரத்தத்தினால கழுவி என்னை பரிபூரணப்படுத்தி என் கையில அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு போயிட்டார். இதை நான் பத்திரமான பாதுகாக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அப்ப ஒன்னுத்துல நீ தவறும் போது கூட எல்லாமே வேஸ்டா போயிடும்பான்னு நமக்கு கத்து கொடுக்குறாரு. ஒன்னுத்துல தவறுனாலும் நீ குற்றவாளி ஆயிடுவா, அதனால உங்களை கிடைச்சிருக்கிற இந்த பெரிய பொக்கிஷத்தை நீ பாதுகாத்துக்கொள்ள அப்படின்ற. இதை குறித்து மேன்மை பாராட்டு, இதை குறித்து பேசு. அப்ப இது பெருமையில போகல, பெருமைக்கு சொந்தக்கார கிறிஸ்துவ நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா உயர்த்துறோம். அது அப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசி எரேமியா எழுதுறாரு, கவனிங்க. எரேமியா தீர்க்கதரிசி 9:24 வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகத்துல 9:24,
மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ரொம்ப தெளிவா எழுதுறாரு. இது வந்து தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் உலகத்தின் முடிவு புரிந்த வரைக்கும் கடந்து போகுது. ஏன்னா இது வந்து நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம். நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம் உண்டு, நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் உண்டு, நடந்து கொண்டிருக்கிற நடைமுறையில இருக்கிற நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களும் உண்டு. அப்ப என்ன சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து, அதாவது தன்னைத்தானே சோதித்து அறிந்து. நேற்று நம்ம எல்லாம் தியானிச்சுமே, நான் எப்படிப்பட்டவன்ட்டு. இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது இந்த உலகத்துல இருக்க மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு நாமே வந்து ஒரு இன புரியாத ஒரு சந்தோஷம் நமக்குள்ளவே அது வர ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த உலகம் இதெல்லாம் அறியாம இருக்குதேன்னு, நமக்கு ஏன் இவ்வளவு தேவன் கத்துக் கொடுத்துருக்கிறாரு, ஏன் நம்மளை மட்டும் தேவன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு போது அதான் சொல்றாரு ஆண்டவர், இது உன்னால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. உலகமே உருவாகல, ஆனா நம்மளெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இது ஸ்பெஷல், நமக்கு கிடைச்ச ஸ்பெஷல். அதனாலதான் உலகத்துல இருக்கவனுக்கு ரட்சிப்புக்கு அவன் வந்து பாத்திரவானே இன்னும் ஆக முடியல, நம்ம அப்படி கிடையாது. அந்த ரட்சிப்பை மத்தவன் எடுத்து பேசுகிறதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிச்சிருக்கிறார். இவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க, மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு நம்மளை வந்து தெரிந்து கொண்டு நம்மள ஒரு ஆசிரியர் மாதிரி நடத்திட்டு வர்றாரு. இப்போ மத்தவங்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து பேசாததான் இங்க எழுதுறாரு எரேமியா தீர்க்க தரிசி. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலேயே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன்றார். அப்ப என்ன உணர்ந்திருக்கிறோம், எப்படி கடந்த நம்ம மாம்சத்துல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கு, கடந்த காலத்துக்கும் இந்த நிகழ்காலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, இதுக்கு யார் காரணம், அவர் எப்படி இதை நமக்கு கொடுத்தார், அதுக்கு என்ன அவர் கைமாறு செய்தார், அவருக்கு நம்ம என்னவா இருக்கிறோம் பார்க்கும்போது அவருடைய சரீரத்துல நம்ம ஒரு ஒரு ஸ்பாட் ஒரு பார்ட் நம்ம இப்போ அவருடைய சரீரத்துல ஒரு ஒரு அவயம். யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சேனைகளின் கர்த்தருடைய சரீரத்துல நம்ம எல்லாம் ஒரு அவயங்கள். எப்படி அவர்கிட்ட போய் ஒட்டுற அளவுக்கு நமக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, குமாரன் மூலமா நமக்கு அதை உண்டு பண்ணி கொடுத்தாரு. இந்த மேன்மை பாராட்டல நம்ம சொல்லலன்னு சொன்னா அதுவே பாவம். ஏன்னா நியாயப்பிரமாணம் இப்ப அதைதான் சொல்லுது. இப்ப நியாயப்பிரமாணம் எரேமியாவில நம்ம வாசிச்ச 9:24 இது நியாயப்பிரமாணம் தான். இது என்ன சொல்லுது? நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொன்னு சொன்னமா இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டாரு, இதை நீ சொல்லுப்பா, இதை குறித்து நீ மேன்மை பாராட்டுன்றாரு. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நம்ம இதை செய்யாம இருந்தா நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து கனவீனம் பண்றான் அவரை. ஏன் உனக்கு கிடைச்ச ரட்சிப்பையும் உனக்கு கொடுத்த ஒரு புகழையும் உனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெருமையையும் ஏன் நான் கொடுத்தனால என்னை குறித்து ஏன் சொல்ல வேண்டியதானே? நீ மகா பரிசுத்த ஸ்தலமாச்சே, என்னுடைய அவயமாச்சே, நீ உன நான் பரிபூர்ணப்படுத்தப்பான்னு நான் வச்சிருக்கிறேன், இதை நீ காத்து கொண்டு வர்றியே, இதை காத்து கொண்டு வர்றது ஏன் மத்தவங்ககிட்ட ஏன் சொல்ல வேண்டியதானே? அப்படின் போது என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயோ, நம்ம பெருமைக்குள்ள போயிட போறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். இல்ல, நான் பெருமை பாராட்டுற என்னை குறித்தல்ல, என் மாம்சத்தை குறித்தல்ல, எனக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபைகளை குறித்தும் நியாயத்தை குறித்து நீதியை குறித்தும் நான் என்ன பண்றேன்னா அவர் என்ன மேன்மை பாராட்டுறேன் பண்ணணும். இவைகளின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். ஏன்னா அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு, என் பிள்ளை என்ன குறித்து மேன்மை பாராட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், கூர்ந்து கவனிப்பார். அப்ப நம்ம நிச்சயமா நம்ம மாம்ச சிந்தையில நம்மளை குறித்து மேன்மை பாராட போறது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பவுல் அதை சொல்லும் போது நான் குப்பையும் தூசியுமா இருக்கிறேன்ட்டாரு, நான் ஒன்றுமே இல்லைன்ட்டாரு. ஆனா என்ன பண்றாரு, கிறிஸ்துவை குறித்து அவர் மேன்மை பாராட்டுறாரு. அதை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா ஏகப்பட்ட அதிகாரங்கள்ல எழுதி வச்சிருக்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் எழுதியிருக்காரு, எந்த அதிகாரத்தை தொட்டாலும் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுறாரு. ஆனா பவுல் தன்னையே மேன்மை பாராட்டுற மாதிரி அங்க தெரியும். பாத்தீங்கன்னா அது ஆவியானவரை மேன்மை பாராட்டுறது. வாசிங்க ரோமர்ல 4:2 ரோமர் 4:2 வாசிங்க.
ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை.
ஏதுமில்லை. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் அப்படின்றார். அப்ப இந்த கிரியைகள்ல ரெண்டு இருக்கு. நியாயப்பிரமாணத்தை தொட்டோம்னு சொன்னோம்னா ரெண்டு கிரியைகள் வெளியரங்கமாகும். ஒன்னு மாம்சத்துக்குரியது, ஒன்னு ஆவிக்குரியது. ரோமர்ல 3:27 தான் இப்ப நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா கிரியா பிரமாணத்தினாலயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலயா அப்படின்றாரு. இந்த விசுவாச பிரமாணத்தினாலன்றது வந்து அந்த கிரியைகளினாலதான் ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, நீதிமான் சொல்லி என்ன பண்றாரு. இதே ரோமர்ல 5:2-11 வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரத்துல 2:11 இந்த வசனங்களை ஞானத்துக்கு எடுப்போம்.
அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம்.
மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்றாரு. அப்ப இந்த மேன்மை பாராட்டுதல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, அது நம்ம மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சிந்தைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நம்ம செஞ்சு ஆகணும். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம், கட்டளை. இது கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்டணும். அதுக்காக நம்ம ஜீவனை இழக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது எதிராளி வந்து எரிவான். ஏன்னா அவன் சத்துரு வந்து அவன் வந்து எரிச்சல் அடைவான். அப்ப கொலைக்கு நியமிக்கப்படுவோம். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த பூமியில நம்ம அவரை மறுதளிச்சு நம்ம 1000 வருஷம் எங்க பூமியில 100 வருஷம் சந்தோஷமா இருக்கிறதோட ரத்த சாட்சியாக மறித்து நம்ம நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியம் அது. அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை சொல்றாரு, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கிறோம், ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து. அந்த நிலை கொண்டிருக்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து கவனிக்கணும். விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணுமா, நிலை கொண்டிருந்துன்றாரு. அப்ப எந்த சிந்தை, ஒரு பொசிஷனுக்கு வந்து அந்த லெவல்ல நம்ம நிக்கணும். இப்ப நீ உலகத்துல 40 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பெருமைக்குள்ள நம்ம போயிடக்கூடாதுன்றாங்க. அவன் நினைச்சுக்கிட்டா நான் வந்து இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு அதை கொடுத்தான்னு சொல்லி மாம்சத்துல பெருமை பாராட்டுற விஷயத்த நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்ல, நம்ம வேறு விதமா நம்ம வந்து கண்ணுங்க, நம்ம வந்து சத்தியத்துக்குள்ள போறோம். அப்ப நம்ம அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டல, கிறிஸ்து எனக்கு செய்ததை நான் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு என்ன, நியாயப்பிரமாணத்தின் முடிவாகி என்ன, அவருடைய மரணத்துக்குள்ள என் மரணத்தை கொண்டு போய் அவருடைய உயிர்த்தெழுதல்ல என்னுடைய உயிர்த்தெழுதை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவர் எனக்குள்ளவே வாசம் பண்றதற்கு அவர் என்னை பரிபூரணப்படுத்தி என்னை மகா பரிசுத்த ஸ்தலமாக மாற்றினது மாத்திரமல்ல, அந்த ஆவி, அவருடைய ஆவி எனக்குள்ள பரிபூரணப்பட்ட உடனே நான் கிறிஸ்துடைய அவயங்களாகவே மாற்றப்பட்டிருக்கிறேன். இதை நம்ம சொல்லிதான் ஆகணும், ஏன்னா இது விசுவாசத்தினால உண்டானது. அதைதான் அவர் அங்க எழுதுறாரு, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. இந்த நிலை கொண்டிருந்துன்ற வார்த்தையை தான் முடிவு புரிய வரைக்கும் நிலைத்திருக்கணும்ன்ற இதே சிந்தையில நம்ம செயல்பட ஆரம்பிச்சா அப்படியே ரத்தத்திலே கலந்துருது, நாள் பட பழகிடும். எங்க போனாலும் இததான் பேச ஆரம்பிப்போம். நம்முடைய ஸ்தானத்தை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம், ஏன்னா அது தேவனால பெற்றது. அது அந்த அதிலே நிலை கொண்டிருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெருமா, இவனா ரொம்ப பெருமை பாராட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியும், ஏன்னா அவனுடைய லெவலே வேற, அதனால அவனுக்கு தெரியாது இவனுடைய ரகசியங்கள் தெரியாது. அதனாலதான் அப்போ சிலர் மேல கோபம் கொண்டாங்க, அவங்க வைராக்கம் கொண்டாங்க, அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு எதிராளிகள் அதிகமா காணப்பட்டாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டிட்டே இருந்தாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப பெருமையில இருக்காங்க, அகைந்தல இருக்காங்கன்றதுக்கு கொலைக்கு வகை தேடினாங்க. அவங்க செத்தாங்கன்னா ஒவ்வொரு ரத்த துளியில இருந்து ஒவ்வொரு ஆத்மா உயிரடையுன்றது நமக்கு தெரியும், ஏன்னா கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்தாதான் அது பலனை தருன்றது தீர்க்க தரிசனம் இயேசு அதான் சொல்லிட்டு போனாரு. அப்போ அவருடைய ரத்தமும் சீசரோட ரத்தமும் சிந்தும் போது ஒவ்வொரு துளியிலும் இருந்தும் ஒவ்வொரு ஆத்மாக்கள் வந்து உயிரடைஞ்சு வந்தது. இன்னைக்கு 3000 வருஷம் கழிச்சு நம்மளாம் வந்திருக்கணும் போது அவங்க சிந்திய ரத்தத்திலிருந்து வந்தவங்க தான் நம்மளாம். இப்போ நம்மளும் அதே பாதையில தான் போய் ஆகணும், வலதுபுறமும் இடதுபுறம் சாயாதபடிக்கு அதே சீரான பாதையில தான் கடந்து போகணும், ஏன்னா அதுதான் ஒரு நிலைவரமான ஒரு பாதை அது. அதனாலதான் பவுல் இவ்வளவு வைராக்கியமா அவர் வந்து எல்லா இடங்களையும் பதிவு பண்றாரு வசனங்களை. ரோமர்ல எழுதும்போது அதெல்லாம் நீக்கப்பட்டது, மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டதுன்னு சொன்னா நீக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அது எதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், எதெல்லாம் நீக்கப்பட்டுச்சுன்ட்டு அந் மேன்மை படுத்துகிறோம்னு சொல்லி சொல்றாரு, நாங்க மேன்மை பாராட்டுகிறோம்ன்றாரு. அப்ப இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம்ன்றார், அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலேன்றார். அப்ப நம்ம என்ன அதே சிந்தையில இருந்தா நிச்சயமா நம்ம வந்து சுதந்திரிக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையினால என்ன பண்றோம்னு சொன்னோம்னா, அதே சாக்கியத்துல நம்ம வந்து கை கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றதை எப்போ மறந்துடக்கூடாது, தேவனுடைய ரத்தத்தினால் நான் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கேன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயங்களா நான் இருக்கிறேன்றதையும் மறந்துடக்கூடாது. இதே இதுல நிலை கொண்டு நிச்சயமா இந்த பூமியில எனக்கு மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்க நாள் வரும்போது நான் கண்ணை மூடும் பொழுது நான் அந்த மகிமையில் பிரவேசிப்பேன்ங்கிற அந்த சிந்தையை இப்பவே நம்ம டியூன் பண்ணி வச்சுக்கணும், அந்த லெவல்ல நம்ம டியூன் பண்ணி வச்சிடணும். நம்ம மைண்ட எல்லாத்தையுமே நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் டியூன் பண்ணிடணும், நம்முடைய கண்களை, நம்ம சிந்தை, நம்ம இருதயங்களை, ஒவ்வொரு துடிப்புகளையும் நம்ம அந்த இதுல டியூன் பண்ணி வச்சுட்டு அதுலயே நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பாக்குறவன்லாம் கடுப்பாவான், எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு, இது தெரியாதனால அவன் பேசுறான். அவனுக்கு இதை கற்றுக் கொடுக்கும் போது வசனங்கள் ஆதாரங்கள் எடுத்து இங்கெல்லாம் நம்முடைய சகோதரங்க அப்போ சொல்றாங்க இப்படி பதிவு பண்ணிருக்காங்கன்னு எடுத்து காமிக்கும் போது அவங்களுக்கு தெரிய வரும், ஏன்னா இது சபைகள்ல போதிக்கப்படல, சபைகள்ல என்ன போதிக்கப்படுதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. நம்ம அதெல்லாம் கடந்து வந்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கனால நமக்கு விஷயங்கள் புரிய வருது. அப்ப இந்த இதுலயே நிலை கொண்டு தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அதனாலதான் சொல்றாரு அதுக்கு கீழே, அது மாத்திரமல்ல, ரோமர் 5:3, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா அந்த மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சாலே அது உபத்திரவம் தன்னால வந்துடும். ஏன்னா நம்மளை குறித்து மேன்மை பாராட்டணும்னு சொன்னோம்னா எல்லாரும் கைத்தட்டுவாங்க, சூப்பர், ஆஹா ஓஹோன்னு, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சா எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க நம்மளை குறித்து பாருங்க, நான் வந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படி வாரி இறைச்சேன் அவங்களுக்கு இதை செஞ்சேன் அப்படி கையை வச்சேன்னு அத்தனை பேர் விழுந்தான் அப்படி இப்படி பண்ணி பாருங்களேன், எல்லாம் வரிசையில வந்து நிற்பான், எந்த இலையிலையும் கையை வைங்கன்ட்டு அள்ளி அள்ளி கொடுப்பான். இது வந்து மாம்சத்துக்குரிய, இதை குறித்து இவங்க எங்கேயுமே பதிவு பண்ணல, இப்படி செய்யக்கூடாதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது, அதை குறித்து மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டல, ஏன்னா மாம்சத்துக்குரியது நீக்கப்பட்டிருக்கு. அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளா இருந்தாலும் மாம்சத்தினுடைய சிந்தைகளா இருந்தாலும் சரி, நம்ம கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டியே ஆக வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. 11 சொல்றாரு, அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்போ ஒப்புரவாகுதல் அப்படின் போது நியாயபிரமாணத்தின் துர்க்கிரடையில ஒப்புரவாகல, பல பேர் அதுல ஒப்புரவாகிட்டான். ஒப்புரவாகினது மாத்திரமல்ல, அதுல அடிமைகளாவே ஆகி போயிட்டாங்க. நம்ம மாம்சத்துக்குரியவங்களா இருந்தோம், மரணத்துக்குள்ள இருந்தோம், மரணத்தை ஜெயமாக விழுங்கி என்ன பண்றாரு கிறிஸ்து, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இரு திறத்தாரையும் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ஒப்புரவாகுதல் வசனத்தினால நம்மளையும் ஒப்புரவாக்கிட்டாரு. பரலோகத்துக்குரிய மகிமே தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார், அதனாலதான் இங்க எழுதுறாரு. அந்த ஒப்புரவல் எப்படி கிடைச்சதுன்னா, கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த ஒப்புரவாக்குதலை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். அங்க பழையதுல மேன்மை பாராட்டுதல் நீக்கப்பட்டது. அப்ப அது என்ன எதை சொல்ல வராருன்ற தெரிஞ்சு போச்சு. நியாயப்பிரமாணத்தின் துர்க்கிரியைகளும் நியாயப்பிரமாணத்தில் செய்யப்பட்டிருக்கிற எல்லா சடங்காச்சரியங்களும் மாம்சத்து சுயநீதிகளும் எல்லாமே நீக்கப்பட்டாச்சு. ஆனா நம்ம மேன்மை பாராட்டி ஆகணும், ஏன்னா நியாயப்பிரமாணம் மேன்மை பாராட்டி தான் சொல்லுது, கர்த்தர் இது மாதிரி பிரியமா இருக்கிறார்னு சொல்லி ப்ராப்பஸி நமக்கு சொல்லி வச்சாச்சு. அதையும் நம்ம பார்த்துட்டோம், நமக்கு எழுதி கொடுத்துட்டாச்சு. அப்ப கர்த்தர் பிரியமா இருக்கிற விஷயத்த நம்ம செஞ்சுதான் ஆகணும், இது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இன்னும் சில வசனத்தை ஆதாரமா நம்ம எடுக்கலாம். ரோமர்ல 5:11 வாசிச்சேன் இல்லையா, ரோமர் 5:11 வாசிச்சோம். 15 16 17 18 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம்.
தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை.
இதை நம்ம முன்னாடியே நம்ம பேசணும், அதை இங்க பவுல் வசனங்களா பதிவு செய்யறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின காரியம் தான் இது. 16 வசனத்தை கவனிங்க, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கின்றார். அப்ப அவருக்கு என்ன கிருபை அளிச்சாரு, முந்தினாதாம் பின்னினாதாம் யாருன்றதே தேவன் அறியும்படிக்கு அவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு. 11 அப்போஸ்தலர்களை விட 12வது கடைசியா வந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அனந்த ஞானத்தை கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை அறியும்படிக்கு அவர் கண்களை திறந்து கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, மற்றவங்களை விட ஏறக்குறைய உபத்திரவத்தின் உச்சத்துக்கு போனது அப்போஸ்தலனாகிய பவுல். இப்படி தேவன் அவருக்கு அநேக காரியங்களை என்ன பண்ணாருன்னு சொன்னா அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்தார். அவர் தான் சொல்றாரு, நீங்க தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம்ன்றார். தேவனுடைய ஆலயம் மகா பரிசுத்தமா இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னா தேவன் எனக்கு அளித்த கிருபை, இந்த கிருபைய உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு அதிக தைரியமா எழுதினேன்றார். அப்ப எழுதுனது எதுக்கு எழுதினாரு, சும்மா படிச்சுட்டு போறதுக்கா இல்ல, நியாயப்பிரமாணத்தை கேட்டுட்டு போறதுக்கா இல்ல, அவைகளின்படி செய்யணுன்றதுக்கு தான் பதிவு செய்யப்படுது. அப்ப நம்ம வந்து வெறும் படிச்சுட்டு போறதுக்காக தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கல, அல்லது கேட்டுட்டு போறதுக்காக கொடுக்கல, நியாயப்பிரமாணத்தை கேட்கறதுனால மாத்திரமல்ல அவைகளின்படி செய்கிறவனே நீதிமானாக்கப்படுகிறான். அப்ப என்ன பண்ணணும், அவங்க என்ன வழிய நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்களோ அதே பாதையில பயணம். நம்ம ஒரு புது பாதையை போட ஆரம்பிச்சோன்னு சொன்னோம்னா அது வேறொரு ஊருக்கு கொண்டு போகும். ஏன்னா நமக்கு ஒப்புரவாக்குதல் பாதை வந்து இந்த பாதை தான், பரலோகமும் பூலோகமும் கர்த்தரா இயேசு கிறிஸ்தனுடைய வழி, அப்போஸ்தலர்கள் வழி. அதன் மூலம் நம்ம டிராவல் பண்ணாதான் லகுவா நித்தியத்துக்குள்ள போக முடியும். இல்ல இது வேற சொல்லுது, நம்ம ஒரு பாதையை போட்டுட்டு போனோம்னு சொன்னோம்னா அது எங்கன்னா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும், 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்தின மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருக்கும், ஊருக்கு போகவே முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன், அதனால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டுன்றாரு. அப்ப நமக்கும் அதே இடம் உண்டு, மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு இடம் உண்டு, சந்தர்ப்பம் உண்டு, நல்ல நேரம் உண்டு, சரியான காலங்களும் தேவன் நமக்கு நியமிச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா ராக் காலத்துல கஷ்டம், ஆவி நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மேன்மை பாராட்டுன்றது கூடாத காரியமாயி போயிடும். ஏன்னா ராக் காலத்துல மேன்மை பாராட்டுறதுக்கு வழி இருந்ததுன்னு சொன்னா பழைய உடன்படிக்கையில எல்லாருமே மேன்மை பாராட்டி இருப்பாங்க. தாவீது கூட நம்ம எவ்வளவு உச்சத்துக்கு தூக்கு தூக்குன்னு தூக்குறோம், கடைசியில தாவீதுக்கே ஆவிக்குரிய கண்கள் விளக்கப்படல. ஆவிக்குரிய கண்கள் தாவீதுக்கு விளக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னா அவர் கண்டுபிடிச்சிருப்பார் அநேக காரியங்களை. சாலமோன் தேவாலயத்தை கட்ட சொன்னதே அது யாருக்கு சொன்னார்னு அவர் சொல்லியிருப்பாரு, என் பையன் இல்லப்பா சாலமோன் என்பது ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டதுன்னு தாவீது சொல்லியிருப்பாரு. சவுல வந்து கொலை செய்யறதுக்கு அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கைகளை போடுவது இல்லைன்றார். எத்தனையோ தடவை கொலை பண்றதுக்கு சவுல கொலை செய்யறதுக்கு தாவீதுக்கு சான்ஸ் கிடைச்சது, ஆனா கொலை செய்யல. காரணம் என்னன்னு கேட்டா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு, பதிவு பண்றாரு வசனத்தை. ஆனா தாவீதுக்கு ஆவிக்குரிய கண்ணு இருந்திருந்தா சவுலுகிட்ட வந்து ஆவி நீக்கப்பட்டுருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், போட்டு சொல்லியிருப்பாரு. சவுலுக்கு ஆவிக்குரிய தேவன் சவுல் இடத்துல இருந்து ஆவியை நீக்கிட்டாரு. அந்த அதிகாரங்களை பார்க்கும்போது நல்லா தெரிய வரும். அப்ப சவுலால கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு ஆவி அங்க ஆவிக்குரிய கண்கள் இருந்திருந்தா அவங்க அன்னைக்கே கிறிஸ்துவ மேன்மை பாராட்டி இருப்பாங்க. இந்த மாயப்பிரமாணத்தின் துர்க்கிரியை எல்லாத்தையுமே எதிர்த்திருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்ல தீக்கு போடுன்னு இருப்பாங்க. ஆனா அவங்களும் செஞ்சாங்க அதை. காரணம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் ஆவிக்குரியது, எதிர்காலங்கள் எழுதப்படுறதுன்னு தெரியல. ஆனா அவங்க ஆவியில உணர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்களா பதிவு பண்ணாங்களே தவிர அதை நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிபடலை. சரியா? அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய கண்கள், அந்த மகிமை முற்காலங்கள் இருந்தவங்களுக்கு அருளப்படலை. பவுல் அதை தெளிவா பதிவு, முற்காலம் இருந்தவங்களுக்கு அது அருளப்படலை. இயேசு வந்து சொல்றாரு, எனக்கு முன்னாடி வந்தவன் எல்லாரும் கள்ளனும் கொள்ளைக்காரனுன்றாரு. அப்ப நமக்கு அருளப்பட்டிருக்கு. அப்ப அருளப்பட்டிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? அவரை குறித்தே 17வது வசனம், ரோமர் 15:17, அதனால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு. அப்ப புறஜாதியாரைன்னு சொல்லும் பொழுது நம்மளும் சொல்லல, எதிராளிகளை சொல்றாரு. இஸ்ரவேலர் மாம்சத்தின்படி இருக்கிற இஸ்ரவேலர்கள் அவர்கள் புறஜாதிகள் ஆக்கப்பட்டிருக்காங்க. அதையும் பவுல் தான் பதிவு பண்றாரு பல அதிகாரங்கள்ல. அப்ப அவங்களுக்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபையையும் வல்லமையையும் மகிமையும் கொண்டு தேவனுடைய மகத்துவங்களை நான் செய்யறதுனாலையும் வார்த்தையினாலையும் அப்படின்ற, தேவன் எனக்கு கொடுத்த அந்த கிருபை வார்த்தையினாலையும் பிரசங்க பண்றாரு. அந்த கிருபையுள்ள வார்த்தையினாலதான் சபைகள்ல அவரை கூப்பிடுறாங்க. எங்க கிரேக்க சபைகள்ல, யூத சபைகள் எல்லாம் அவரை கூப்பிடுறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா? அது அப்படி போய் தான் தீமத்தி தூக்கிட்டு வர்றாரு. அப்ப மத்த சபைகள்ல, யூதர்கள் சபைகள் எல்லாம் அவரை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தையில வந்து கிருபை இருக்கு, அவருடைய வார்த்தையில வந்து அவ்வளவு மகத்துவம் காணப்பட்டுது. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு அசந்து போனாங்க அந்த நாட்கள்ல, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை என்றார். இந்த லெவல்ல நம்ம நின்னுக்கணும், அப்படியே நிக்கணும். நம்மளை கொண்டு முன்னாடி நான் ஒண்ணும் இல்லாதவனா கிடந்தேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்தது. நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், உலகத்துல சுகபோகமா தான் இருந்தேன். ஆனா என்றைக்கு நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டனோ, கிறிஸ்து என்னைக்கு என்னை தெரிந்து கொண்டு எனக்குள்ள வந்தாரோ, அன்னையிலிருந்து என் பேச்சுக்களும் என் செய்கைகளும் என்னை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளையும் நம்ம சொல்லலன்னு சொன்னா பிரதான பாவிகளா நம்ம காணப்படுவோம். கடைசி நாட்கள்ல பிரதான பாவிகளா காணப்படுவோம். அப்ப அதை சொல்லணும் அப்படின்றாரு. இதை சொல்றதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றதான் இங்க ஒரு என்னை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப என்னை தெரிந்து கொண்டானா, ஓஹோ இதை அவள் பவுல தெரிஞ்சுக்கிட்டார் போல இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. என்னை தெரிந்து கொண்டான்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்ன அடையாளப்படுத்துது? என்னை தெரிந்து கொண்டார், ஏன்னா அவருடைய சரீரமாக நான் மாற்றப்பட்டிருக்கும் போது எனக்குள்ள இருந்து கிறிஸ்து கிரியைகளை நடப்பிக்கிறார்ன்றதுதான் அடையாளம். அப்ப என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல்லாம் சொல்வதை இல்லாமல் வேற ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை என்றார். நம்ம மாம்ச சிந்தையில செயல்பட்டு பெருமைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவின் சிந்தையில இருந்து கிறிஸ்துவ மேன்மையை பாராட்டலாம். நம்ம எப்படி எல்லாம் மாத்திருக்காருன்னு ஏற்கனவே நம்ம தியானிச்ச மாதிரி நம்ம எந்தெந்த லெவல்ல தேவ நம்மளை கொண்டு வந்திருக்காருன்றது குறித்து நம்ம பேசணும். இதே சிந்தையா இருக்கணும்ன்ற அப்பதான் நம்ம வந்து விசுவாசத்துல அந்த நிலை கொண்டு இருந்து நம்முடைய மரண நாள் நியமிக்கும் போது நம்ம வந்து மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை அளித்திருக்கிறார். அதே ரோமர்ல சாரி 1 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல 5:6-7 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5:5-7.
அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
நம்ம ரோமர்ல முன்னாடி வாசிக்கும் பொழுது நான் இதை வந்து அதிக தைரியமாய் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்ததை நம்ம வாசிச்சோம். அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது கொரிந்து பட்டணத்துல இருந்த அந்த குறைகள் எல்லாம் நீங்க மேல இருந்து வாசிக்கும் போது உங்களுக்குள்ள தெரியும். மேல இருந்து வாசிக்கும் போது அந்த சபைகளுக்குள்ள காணப்பட்ட அந்த மாம்ச கிரியைகள் நியாயப்பிரமாணத்தின் துர்க்கிரியைகள் சில இதெல்லாம் உள்ள கிடந்தது. ஏன்னா அவங்கள குழந்தைகளா தான் உள்ள வராங்க. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைய போலதான் உள்ள வராங்க. அவங்களுக்கு தெரியல எது நீதி எது நேர்மை எது தேவ நீதி எது சுய நீதின்றது தெரியல. ஆனா கிறிஸ்துவின் மீது விசுவாசத்திலேயே உங்களுடைய வார்த்தையை கேட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கும்போது என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த கடிதங்களை எழுதும் போது விக்காலத்துல வருகிற சந்ததிகளும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்கு இந்த கொரிந்தியர்ல இந்த வசனங்கள் பதிவு பண்ணப்படுது. அப்ப இந்த இடத்துல சொல்லும் போது 6வது வசனத்துல நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல அப்படின்ன உடனே சபையில என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மேன்மை பாராட்டுறது நல்லதல்ல அப்படின்னு நமக்கு போதிச்சிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் போதிக்கப்படுது. ஆனா முன்னாடி நம்ம வாசிச்சதெல்லாம் என்ன, மேன்மை பாராட்டுகிறேன், இதுலயே நீங்க நிலை கொண்டு இருந்து என்ன பண்ணும், தேவன மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றாரு. இதுலயே நிலை, அப்ப எதை மேன்மை பாராட்டணும் எதை மேன்மை பாராட்ட கூடாது அப்படின்றதான் எழுதுறாரு கடிதத்துல. நம்ம முன்னாடி வாசித்ததெல்லாம் மேன்மை பாராட்டுறது குறித்து பார்த்தோம். இன்னும் அதுக்கு சில வசனங்களை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தரேன். நானு இங்க மேன்மை பாராட்ட கூடாது அப்படின்றாதீங்க. அப்ப எதை சொல்றாரு, மாம்ச சிந்த. அவங்களுக்குள்ள விபச்சாரம் இருந்தது, அவங்களுக்குள்ள வேசித்தனங்கள் காணப்பட்டது, 1க்கும் மேற்பட்ட மனைவிகளை அவங்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கொரிந்தி பட்டணத்துல கணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்போஸ்தலன் பவுலுக்கு கடிதம் எழுதியே கேக்குறாங்க, நாங்க 1க்கும் மேற்பட்ட மனைவிகளை வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி அந்த இடத்துல இல்ல. ஆனா அவருடைய பதில வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத நம்மளால தியானிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு தெரியாதனால அவங்களுக்கு சொல்றாரு, அப்போ உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியை காணப்பட்டா அந்த கொஞ்சம் புளித்த மாவானது இந்த மாவை வந்து கெட்டு போக பண்ணிடுமேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றாரு. அதனால நீங்க வந்து மேன்மை பாராட்டுறது நல்லதல்ல அப்படின்றத இங்க பதிவு பண்றாரு. நம்ம வந்து மேன்மை பாராட்டணும், மாம்ச சிந்தையில நம்ம மேன்மை பாராட்ட கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாது. ஏன்னா மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி எழுதுறாரு. ஆனா மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டுதே அப்படின்னு சொல்லி எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனால நம்ம மேன்மை பாராட்ட கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எது நீக்கப்பட்டது, எது வந்து செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். அந்த ஒரு வசனத்தின் மூலமாக இவ்வளவு காரியங்கள் எல்லாம் நமக்கு மூத்த சகோதரன் பவுல் ரொம்ப அழகாக விளக்கங்களை எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இந்த 5வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல நீங்க முதல்ல இருந்தே நீங்க தொடர்ந்து சில வசனங்களை நீங்க அப்புறமா தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அதே 1 கொரிந்தியர்ல 9வது அதிகாரத்துல 14-15 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:14-15 வாசிங்க.
அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும்.
அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கின்றது. அதாவது கிறிஸ்துவனுடைய மகிமைகளை குறித்து பேசும்போது அதை ஒருத்தன் அவமாக்குறான்னு சொன்னா அவன் சாகிறது நலமாயிருக்கும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவன் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை அவன் அவமாக்கும் போது அவன் அதிக ஆக்கினைக்கு உட்பட்டுருவான்றதுதான் அதனுடைய மறைபொருள். அவன் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் அதிக ஆக்கினைக்கு உட்பட்டுருவான். ஏன்னா தேவனுடைய சுவாசத்துல அவெல்லாம் நிக்க மாட்டாங்க, கடைசி நாட்கள்ல நிக்க முடியாது. அதனாலதான் சொன்னாரு, அவரை பிடிக்கிறதுக்கு சிலுவையில அறையறதுக்கு முயற்சி பண்ணி வராங்க, உடனே என்ன பண்றாங்க, இயேசு எல்லாரும் யார தேடுறீங்கன்னு, நாங்கள் இயேசுவை தேடுறோம் நான் தான் சொன்ன உடனே எல்லாரும் தூக்கி எறியப்பட்டாங்க, பின்னிட்டு விழுந்தார்கள்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஏன் பின்னிட்டு விழுந்தார்கள்னு சொன்னா, சங்கீதம் எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம், உண்மை கையே கை போட வருகிறவர்களை தேவனே நீர் கோபம் கொண்டு கீழே தள்ளும்ன்றார். அவன் பாதாளத்துக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி எழுதுற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்ம கடந்த நாட்கள்ல தியானிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் மறுபடியும் சிலுவையில் அரங்கன்னு சொன்னா அவனுக்கு வர்ற ஆக்கின வந்து மிக கொடியதா இருக்கும்ன்றாரு. அதனால அவன் அப்படி பண்ணாதபடிக்கு அவன் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்றாரு. அவன் ஆக்கினையோட கூட போயிடும், இல்லைன்னா அதிக ஆக்கினைக்கு உட்பட்டவனா அவன் காணப்படுவான்றாரு. ஏன்னா நான் வந்து என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டல, என்னுடைய சுயத்தை நான் மேன்மை பாராட்டல், நான் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறேன்னு பவுலு அவ்வளவு வைராக்கியமா அதை பதிவு பண்றாரு. அததான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், 16வது வசனத்தை கௌரிங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லைன்றாரு. ஏன்னா சுவிசேஷமே கிறிஸ்துவா தான் இருக்கிறாரு, அவரை தான் நான் மேன்மை பாராட்டுறேன், அது என் மேல் விழுந்த கடமையா இருக்குன்றாரு. ஆமா, இதெல்லாம் பவுலுக்கு தானே, அதனால அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது, திக்கிடும் எங்கேயே மாட்டிப்போம் வகையா. அப்போ இவர் என்ன பண்றாரு, நம்ம எதிர்காலங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஆவிக்குரிய ஒரு மூப்பன் தகப்பன் என்ன பண்றாருன்னா பதிவு பண்ணி வைக்கிறாரு, பிள்ளைங்களா தெரிஞ்சுக்கணும்ட்டு. அதனாலதான் நான் தைரியமா அதெல்லாம் எழுதுறேன்றாரு. அப்ப சுவிசேஷத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், என்னை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால என்னை குறித்து நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லைன்றாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட், கார்டினல், மோஸ்ட் கார்டினல், பிஷப் அப்படி போயிட்டே இருக்குது. அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால தங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நான் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு காரியத்தை சொன்னேன், நம்ம பகுதியில் இருக்கிறவரு அங்கி போடக்கூடாதுன்னு வசனம் இருக்குதுன்னா, ஆமா கரெக்ட் தான் பிரதர், நீங்க சொல்றது சரிதான், ஆனா அது போட்டுட்டு போனோம்னு சொன்னோம்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் விசா உடனே கிடைக்குது, எந்த கேள்வியும் இல்லாம அந்த அங்கி நான் பிஷப்னு சொல்லி சர்டிபிகேட் காமிச்சா உடனடியா உடனே கொடுத்துடுறாங்கன்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா வாட்டிகன்ல இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வந்துடும், அந்த சீட்டே காலி ஆயிடும். அவர் சொல்றாரு, ஆனா இவருக்கு வந்து ஜீவ புஸ்தகத்துல இருந்தே பேர் கிறுக்கப்பட்டு போயிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஆச்சு, சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா தங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. பவுல் என்ன சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன் ஆனா எனக்கு மேன்மை பாராட்ட அங்க இடம் இல்லைன்றாரு, இது என் மேல் விழுந்த கடமையா இருக்குன்றாரு. உடனே என்ன பண்ணணும், நம்ம டக்குன்னு அந்த அஸ்திபாரத்து மேல உட்காந்துடணும், அந்த அஸ்திபாரத்து மேல நம்ம கல்ல வச்சிடணும், இது மேல நான் உட்காந்துடுறேன், அவர் மேல நான் கட்டப்படுறேன். ஏன்னா அவர் கிறிஸ்துவின் மீது அவங்க கட்டப்பட்டிருக்காங்க, அவங்க மேல நம்ம கட்டு போடும்போது ஒரு சரியான ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்ப நம்ம கிறிஸ்துவ மேன்மை பாராட்டுறோம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்காருன்னு மேன்மை பாராட்டுறோம், அவர் எனக்குள்ள வர்றதுக்கு என்ன பரிபூர்ணப்படுத்திருக்காருன்னு மேன்மை பாராட்டுறோம், நம்ம அதான் பரிசுத்த ஸ்தலம் ஆக்கப்பட்டிருக்கேன்னு மேன்மை பாராட்டுறோம். இது வந்து என்னால உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவுன்னு சொல்லிட்டு இதுல நிலை கொண்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இப்படியே பேசி 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 பழக்கமாயிடும், மறித்த அடுத்த நிமிஷம் நமக்கு வந்து நித்திய ஜீவன் வாசல் திறக்கப்படும் வந்து சேருன்ட்டு. ஏன்னா நம்ம இந்த பூமியில அதே தான் மேன்மை பாராட்டிட்டு வரணும், இது நம்ம மேல விழுந்த கடமைன்ற, அதனால அதுக்குள்ள நம்ம ஆவியை நம்ம அர்ப்பணிப்போம். அதான் பவுல் அந்த இடத்துல பதிவு பண்றதை நம்ம கவனிக்கிறோம். அதே ஒன்று கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஒன்று கொரிந்தியர் 11:18,
முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன்.
மன்னி மன்னிக்கணும், 11 இல்ல 18 கிடையாது, 1 கொரிந்தியர்ல சரி ஓகே அந்த வசனத்தை விடுவோம், அது நான் குறிப்புல நான் மாற்றி எழுதி வச்சிருக்கேன் வேறொரு காரியத்துக்காக. 1 கொரிந்தியர் 11 18 கிடையாது, 1 கொரிந்தியர்ல 12 1 ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க பாக்கலாம். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ரெண்டு கொரிந்தியர் 12:1-5 வரைக்கும்.
மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3 வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாதவுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவளை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
நம்ம முன்னாடி நம்ம வாசிச்சோம் பாருங்க, 1 கொரிந்தியர் 9:14-15 அதே சம்பவத்தை மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்றாரு. கொஞ்சம் ஒரு மாற்றம் இதுல காணப்படும், ஒரு சின்னதா ஒரு மாற்றம் பண்ணியிருப்பாரு. ஒரே விஷயம்தான் வாங்கன்றதுன்றோம் வாப்பான்றோம் வாங்கன்றோம், அதே மாதிரிதான் இது. வாங்கினாலும் ஒண்ணுதான், வாங்கினாலும் ஒண்ணுதான், கம்முனாலும் ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான் குறிக்குது. கொஞ்சம் மாற்றம் இருக்கும், நல்ல கவனிச்சு பாருங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவேன்றாரு. 1 கொரிந்தியர் 9:14-16 என்ன வாசிச்சோம்? 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லைன்றாரு. மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதி இல்லைன்றாரு. அப்ப என்ன, மாம்ச சிந்தைக்கு தான் அவர் அடையாளப்படுத்துறாரு. மாம்சத்தின்படி நான் என்ன பெருமை பாராட்டி எனக்கு என்ன பாருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்டுற சொல்றியா, விடிய விடிய பேசிட்டே இருப்பேன்றாரு. விடிய விடிய பேசுவேன், அவரை குறித்து நான் மகிமைப்படுத்துவேன். பேசினார்ல மேலூட்டு அறையில விடிய விடிய பேசினார், விழுந்து செத்து போனாவதான் அவனை எழுப்பி உட்கார வச்சு திரும்ப பேசியிருந்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டிருந்தாங்க. அங்க வந்து யாரும் போகவும் முடியல, ஏன்னு சொன்னா அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் அவங்களை எல்லாம் கட்டி போட்டு வச்சுது. இன்னைக்கு சபையில 1 மணி நேரம் உட்காரதே பெரிய விஷயமா இருக்குது, எல்லாம் கிளம்பி போயிடுறான் பாதி பேரு. அப்ப அந்த கிருபையுள்ள வார்த்தையை குறித்து பேசுறதற்கு நான் விடிய விடிய பேசுறேன், என்னால முடியும். ஆனா என்னை குறித்து மேன்மை பாராட்ட நான் தகுதி அல்லவேன்றாரு. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன்றாரு. அதை குறித்து நான் விடிய விடிய பேசுவேன். எத்தனையோ இடத்துங்கள்ல அவர் போன இடங்கள்லாம் வந்து ரா முழுவதும் 2 நாள் 3 நாள் எந்த நேரமும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தே பேசிக்கிட்டு இருந்தாரு. எத்தனையோ நாட்கள் அதைதான் எழுதுறாரு. அப்போ சொல்லும் போது என்ன பண்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை குறித்து அவரு சாட்சி கொடுத்துட்டே வரும்பொழுது தொடர்ந்து அப்படியே எழுதுறாரு பாருங்க, 5வது வசனத்துல இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் அப்படின்றாரு. எதனால, அவன் மாம்சத்துல இருந்தான்னு தெரியாது, ஆனா ஆவியில்தான் இருந்திருப்பான். ஆவியில இருந்தானான்னு தெரியாது, ஆனா அவன் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன. அந்த ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து என்ன பண்றாருன்னா, ஒரு மேன்மை பாராட்டி கர்த்தரை குறித்து மகிமைப்படுத்துகிற சம்பவத்தை இந்த இடத்துல எழுதுறாரு. இதெல்லாம் வாசிக்கும் போது தேவனுடைய வசனத்துல கட்டப்பட்டு வர்ற நம்மளும் இந்த சிந்தைக்குள்ள நம்ம வந்தாகணும். அப்ப நம்ம கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்டணும், மாம்ச சிந்தையில நம்மளை தாழ்த்தி கொள்ளணும். ஆவியின் சிந்தையில அவர் விட்டு கொடுக்க கூடாது. அவர் நம்ம கொடுத்திருக்கிற ஸ்தானத்தையும் ஸ்தனத்தையும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லெவலையும் நம்ம எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது. அதை வந்து பாக்குறவங்களுக்கு நீனா ரொம்ப அப்படியே என்னவோ மிஞ்சின நீதிமான் மாதிரி பேசுற, ரொம்ப பெருமை பாராட்டி பேசுறாள், பெருமைலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா நமக்கு தெரியும் நம்ம மாம்ச சிந்தையில எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தி இருக்கிறோம், ஆவியின் சிந்தையில கிறிஸ்து எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துறோன்னு. அவங்களுக்கு இந்த சப்ஜெக்டும் இப்படிப்பட்ட காரியம் இருக்குன்னு தெரியாதனால அப்படிப்பட்டவங்க பேசுவாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை குறித்து இப்படி நீ வந்து அதுதான் முக்கியம், நீ மேன்மை பாராட்டிய, ஆனா நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து நீ தேவனை கனவீனம் பண்றியேன்றாரு. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, எரேமியாவுல கர்த்தர் இதுல பிரியமா இருக்கன்றாரு. மேன்மை பாராட்டுறோம், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுன்றாரு. இது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்குன்னு பவுல் சொல்றாரு. அப்ப அது என் மேல் விழுந்த கடமையா தான் அது இருக்கு. ஏன்னா என்னுடைய அஸ்திபாரம் அவங்கதான், அவங்களுக்கு அஸ்திபாரம் கிறிஸ்துவ. இதுல எந்த விதத்துலயும் ஒரு பிளவு இருந்துடக்கூடாது, ஒரே லிங்க்ல வரணும். அப்பதான் அந்த கட்டடம் அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. அது குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம். கடைசி இன்னும் சில வசனங்களை கலாத்தியர் எழுதுறாரு பாருங்க, 6:12-13-14, கலாத்தியர் 6:12-13-14.
மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்.
இப்ப நான் ஏற்கனவே 1 Corinthians 9 வாசிச்சதும், 2 Corinthians 12:1-5 வாசிச்சதும், இப்ப கலாத்தியர்ல வாசிக்கிறதும் ஒரே சம்பவம் தான். நான் ஏற்கனவே சொன்ன ஒரே சம்பவத்தை பல இடங்கள்ல அவங்க பேசும்போது எழுதியிருப்பாங்க. ஆனா என்னன்னா, வார்த்தையின் பேசும் பொழுது அந்த கடிதத்தை எழுதும் போது ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும், ஆனாலும் அது நமக்கு பெரிய ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்துருப்பாரு. இப்ப இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போதும் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. மாம்சத்தின்படி 11 வசனத்தை கூட நீங்க குறிப்புக்கு எடுத்துக்கொள்ளுங்க. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள், என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள், சுயநீதி உடையவங்க, மாம்சத்தின்படி நல்வேஷம் எல்லாம் இங்கே போட்டுக்கிட்டு உடனே அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரத்தை போட்டுட்டு வந்தா எதிர்க்கு யாரும் நடக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கணம். அதனாலதான் எழுதுறாரு, சந்தைகளில் என்ன பண்ணாங்களா, வந்தனங்களை எதிர்பார்ப்பாங்கன்ட்டு, வீதிகளெல்லாம் வந்தனங்களை எதிர்பார்ப்பாங்கன்னு இயேசு சொல்றாரு. மாயக்காரராகிய வேதபாரர்களை பரிசேறேன்னு அவங்க நடந்து போகும்போது எல்லாரும் ஒதுங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை தாழ்த்தி அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு கனமாப்படுத்துவாங்க. ஆனா அவங்க போதித்தது எல்லாமே மரணத்துக்குள்ளதான் போதிச்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னாரு. இன்னைக்கும் அதே நியாயப்பிரமாணத்தின் துர்க்கிரிய போதிக்கப்படுது. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, ஐயோ அவர் ரெவரண்ட், அவர் மோஸ்ட் கார்டினல், அவர் பிஷப் அப்படின்னு அவர் பண்றாங்க. ஆனா என்ன சொல்றாரு இவரு, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்றாரு, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு, துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அப்போ மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள சொல்லி அதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, சிலுவை நிமித்தம் துன்பப்படல அவங்க. அவங்க சிலுவையை எதுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, எவனா தப்பு பண்ணா சாகடி எதுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டாங்க, ஆனா அவங்க சிலுவையை சுமக்கல. ஆனா கிறிஸ்து என்ன பண்ணாரு, அந்த நியாயப்பிரமாணம் துர்க்கிரியை சிலுவையை சுமந்துட்டு நான் எப்படி போனோம்னப்பா அதே மாதிரிதான் நீங்க என்ன பின்பற்றி வந்தாகணும், அதனால நீங்களும் அவனவன் தன்னைத்தானே வெறுத்து தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் நமக்கு சொல்லிட்டாரு. இப்ப சிலுவனா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிலுவை உண்மையிலே வச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு சிலுவையினுடைய மகிமை தெரியாம போயிடுச்சு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்றாங்க, அதை எழுத்தின்படி மாம்சத்தின்படி துர்க்கிரியைகளை கை கொண்டாங்க, அதுல சொல்லப்பட்ட நீதிகள் அவங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்றாங்க. அப்ப நீங்களும் சேர்ந்து அவங்கள மேன்மை பாராடுறதுக்கு விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுங்க. என்ன பண்றாரு, அவங்கள அர்ப்பணிக்கிறதுக்கு அவங்க கொண்டு வர்றாரு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. மேன்மை பாராடுறது எப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டும். அதனாலதான் எழுதுறாரு அடுத்த வசனத்துல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு எல்லாம் முடிவு கட்டி என்ன பண்றாரு, கிறிஸ்துவ அவர் உயர்த்தி மேன்மை பாராட்டுகிறதை குறித்து நாம் இந்த இடத்துல கவனிக்கிறோம். இன்னொரு வசனத்துல அவர் பதிவு பண்றாரு, வாசிங்க பிலிப்பியர்ல 3:3 எடுக்க பார்ப்போம். பிலிப்பியர் 3:3.
ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
ஆமா, அப்ப அங்க வந்து மாம்சத்தின்படி அவங்களை விருத்த சேதனம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நாங்கெல்லாம் ஆவியில விருத்தசனம் பண்ணப்படும் சொல்றாங்க, ஆனா மாம்சத்துக்குரியவங்களை என்ன பண்றாங்க, கிரியைகளை கடைபிடிக்கிறாங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தை கை கொள்றோம்னு சொல்றாங்க, ஆனா நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து என்ன பண்றாங்க, தேவனை கனவீனம் பண்றாங்க, விருத்த சேதனம் இல்லாதவங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாமே சிலுவையில கிறிஸ்துவோடு கூட அறையுண்டு. நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, கிறிஸ்துவை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம், நம்ம தான் விருத்த சேதனம் உள்ளவங்க. நம்ம மேன்மை பாராட்டுறது நமக்கு வந்து தகுவும், மேன்மை பாராட்டணும், இது நம்ம விழுந்த கடமை. ஏன்னா மாம்சத்தின்படி உண்டான மேன்மை பாராட்டல் அது நீக்கப்பட்டாச்சு. அப்ப இந்த சம்பவம் எப்படி நடந்தது, கிரியா பிரமாணத்தினாலயா, இல்ல அது விசுவாச பிரமாணத்தினால அது நடந்ததுன்ற இப்படிப்பட்ட மகத்துவத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்கனால இந்த மேன்மை பாராட்டலை நம்ம சொல்லியே ஆகணும். எதை குறித்து, கிறிஸ்து நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து. பவுல் சொன்ன மாதிரி அந்த கிருபையை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். ஏன்னா சுவிசேஷமே கிறிஸ்துவா இருக்கிறார், கிறிஸ்து தான் சுவிசேஷமா இருக்கிறாரு. அப்ப அவரு வந்து நம்ம சும்மா சொல்ல முடியாது, நான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், கர்த்தர் என்னை எப்படி மாற்றி இருக்கிறார், எந்த லெவல்ல இருக்கிறேன், எந்த பாதையில என்னை கொண்டு போறார், நான் யார், அவருடைய அவயம், இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு பாத்திரவான்களை சுதந்திரிக்க முடியும். அப்ப இதனால் நிமித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் வரும், ஏன்னா இதுதான் பாதை. அதனால இந்த வசனங்களை நம்ம குறிப்பெடுத்து கொண்டு தியானிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வேத வாக்கியங்கள் எங்கள் இருதயங்களில் ஆழமாய் பதிந்து இருப்பதாக, எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் மாம்சத்தில் மேன்மை பாராட்டாதபடிக்கு எங்களுக்கு கிருபை அளித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே உடைய அன்பை கிருபையை நாங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களுக்கு நல்ல ஆவியை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கிறோம் என்பதை மூத்த சகோதர அபசனேக பவுல் மூலமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே பதிய வைத்திருக்கிறேன். அந்த வசனங்களை தியானிக்க நீ கிருபை செய்திருக்கிறேன். எந்த விதத்தில் நாங்கள் மறந்து விடாதபடிக்கு நிலைத்திருக்கிற ஒரு நிலைவரமான ஆவியங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
பிரைஸ் தி லார்ட்.